நீங்கள் கேட்க வருவது கலாபம் வானிலை நிகழ்ச்சி. பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கின்ற கலாபம் வானிலை நிகழ்ச்சியை பிளேன்ஸ் எஃப்எம் 96.9 வாயிலாக வெள்ளிக்கிழமை 9:30 கேட்கலாம். நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூசிலாந்தின் தென்தீவின் பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கின்ற கலாபம் தமிழ் வானொலி நிகழ்ச்சி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2053 புரட்டாதி மாதம் 7ஆம் தேதி. உங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற நான் கர்ணன் சண்முகசுந்தரம். இன்றைய நிகழ்ச்சியில் சில சுவையான துணுக்குகளையும் பாடல்களையும் நாங்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இந்த திருவள்ளுவர் ஆண்டு என்று நான் போய் சொன்னேன் தானே, அதன் அடிப்படை என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உலகத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகளில் வந்து வெவ்வேறு விதமான நாட்காட்டிகள் பழக்கத்தில் இருக்குது. அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள்கிட்ட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு அந்த நாட்காட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மிக பொதுவானது கிரகேரியன் நாட்காட்டி. கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு முன் என்ற ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அது செயற்படுகின்றது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு மாநிலங்கள்லேயே வந்து விதவிதமான நாட்காட்டிகள் இருக்குது. இப்போ கேரளா மாநிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவுக்கு மக்களுக்கு உரிய அவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்காட்டி இருக்கும். அந்த நாட்காட்டியில் அவர்களது பண்டிகைகள், அவர்களது அறுவடை, அவர்களது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த காலநிலை சம்பந்தமான மாற்றங்களோடு தொடர்பு படுத்தி அந்த நாட்காட்டி அமைக்கப்பட்டிருக்கும். இதே போல் தமிழருக்கு தனித்துவமாக ஒரு நாட்காட்டி தேவைன்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் வந்து முடிவு செஞ்சிச்சுனா எப்போன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முதல். அந்த காலத்தில் இப்போ 1930 அந்த காலங்கள்லேயே வந்து திருவள்ளுவரை அடிப்படையாக கொண்டு, ஏன்னு சொன்னால் திருவள்ளுவர் வந்து எந்த மதமும் சாராமல் எல்லாருக்கும் பொதுவாக உலக பொதுமறையை இயக்கியிருந்த எழுதியிருந்தபடியாக அவரை கொண்டு நாங்கள் ஒரு தமிழ் நாட்காட்டி அமைக்க வேண்டும் என்ற வந்து அறிஞர்கள் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உருவானது தான் இந்த திருவள்ளுவர் நாட்காட்டி. திருவள்ளுவர் வந்து கிறிஸ்துவுக்கு முன் 31ஆம் ஆண்டு பிறந்தவர் என்றது மறைமலை அடிகள் என்ற அறிஞர்கிட்ட ஒரு ஆய்வு முடிவு. என்றபடியாக இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கில நாட்காட்டியில் 2022 சொன்னால் திருவள்ளுவர் ஆண்டு அதிலிருந்து 31 ஆண்டுகள் தள்ளி 2053 என்று தான் திருவள்ளுவர் ஆண்டில் வருது. அதே மாதிரி இப்போ இந்த மாதங்களையும் எல்லாத்துக்குரிய தமிழ் பெயர்களையும் வைத்து தான் இந்த திருவள்ளுவர் ஆண்டு வந்து, அதாவது ஒவ்வொரு மாதத்தினையும் 15ஆம் தேதி வந்து நாள் மாதத்தின் முதலாவது நாளாக கொண்டு, அதாவது தை 15 என்றது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதலாவது நாளாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ இன்றைக்கு 23ஆம் தேதி ஆங்கிலத்துக்குன்னு சொன்னால் அதிலிருந்து 14-15 நாட்கள் குறைவாக வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்ற நாள் இருக்கும். இப்படியான ஒரு விதத்தில் தான் வந்து இந்த திருவள்ளுவர் நாட்காட்டி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த திருவள்ளுவர் நாட்காட்டி வந்து எப்போ உத்தியோகபூர்வமாக்கப்பட்டதுன்னு சொன்னால் தமிழக அரசால் 1971-72 வந்து திருவள்ளுவர் நாட்காட்டி வந்து உத்தியோகபூர்வமானது என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. சரியா, இப்போ இது 71ஆம் ஆண்டு செய்தவர் வந்து எம்ஜிஆர். சரி, இப்போது வந்து நாங்கள் ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
Yeah.
என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் கேட்கின்ற பாடல்கள் பெரும்பாலும் தமிழ் திரைப்பட பாடல்கள். வேலை செய்யும் போதோ அல்லது பயணம் ஒன்று போகும்போதோ அல்லது வீட்டில் ஆறுதலாக இருக்கும் போதோ பொழுதுபோக்கு அம்சமாக என்னுடைய முதலாவது தெரிவு வந்து தமிழ் திரைப்பட பாடல்கள். இந்த தெரிவு வந்து ஆளாளுக்கு வேறுபடலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக என்னை மனதில் முதல் பதியப்பட்டிருக்கிற விஷயம் வந்து இந்த தமிழ் திரைப்பட பாடல்கள். தமிழில் வந்து ஏராளமாக பாடல்கள் இருக்குது, திரைப்பட பாடல்களை தவிர பழைய சங்ககால பாடல்கள், இலக்கியங்கள், திருக்குறள், பல பல செய்யுள்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அவை வந்து பொழுதுபோக்கு அம்சமாக அல்லது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக என்னுடைய மனதில் பதியப்படவில்லை. அது என்னுடைய பிழையாக இருக்கலாம் அல்லது நான் வாழ்ந்த நான் படித்த சமூகம் அப்படியான ஒரு பார்வையை வந்து எனக்கு வழங்கி இருக்கலாம். இப்போ இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீரென்றதும் வந்து புறநானூற்றில் இடம்பெற்ற ஒரு பாடல். புறநானூறுன்றது புற விஷயங்களை பற்றி பாடியிருக்கிற 400 பாடல்களின் தொகுப்பு. அதே மாதிரி அகநானூறுன்னு சொன்னால் உணர்வுகளை பற்றி பாடப்பட்ட 400 பாடல்களின் தொகுப்பு. இந்த இலக்கியத்தில் சங்ககால இலக்கியத்தில் உள்ள பிரபலமான பாடல்தான் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்போ சுப்பிரமணிய புறம் என்று சொல்லி ஒரு படம் வந்தது, அதில் கண்கள் இரண்டால் என்று சொல்லி ஒரு பாடல் வந்து எல்லாருமே சுபகித்தானது. அந்த பாடலை இசையமைத்த ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பாளரான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலுக்கும் இசையமைத்திருக்கின்றார். இவர் வந்து தமிழ் ஓசை அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்குழுவை ஆரம்பித்து சங்கத்தமிழ் பாடல்களை பாமர மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி, அவர்களையும் இந்த பாடல்கள் போய் சேரக்கூடிய மாதிரி இசையமைத்து பாடி வருகிறார். அண்மையில் போன வாரம் கூட சங்கத்தமிழ் இசை விழான்னு சொல்லி சென்னையில் வந்து இந்த இசை விழா நடந்திருக்கு. அதில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் இது. இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்றது வந்து 2000 வருஷத்துக்கு முதலே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ வந்து அதை பாவிக்கிறவங்க வந்து என்னத்துக்கு அதுண்ட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியாமலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் ரெண்டு எல்லாமே போட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நாட்டில் இப்போ நியூசிலாந்தில் அண்மை காலமாக நடந்த நிகழ்வுகளின் பிறகு இந்த டைவர்சிட்டி அந்த இனப்பல்வகைமை சமத்துவம் இதை பற்றி வந்து இது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்குது. இந்த நாட்டின் தலைவரை வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருக்கார், ரியாவா நீங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரே மாதிரி, எல்லாருமே சமம். இந்த விஷயத்தை வந்து 2000 முதலே வந்து ஒரு தமிழன் சொல்லிட்டு போயிருக்கிறான். அதுதான் வந்து இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல். இப்போ இந்த பாடல் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதே போல் நிறைய சங்கத்தமிழ் பாடல்கள் வந்து யூடியூப்பில் வந்து ஜேம்ஸ் வசந்தனால் வந்து பதிவேற்றப்பட்டிருக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இசையும் நடனமாடக்கூடிய வகையில் வந்து வடிவம் பெற்றிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு சின்ன பிள்ளைகளை வந்து நாங்கள் வந்து ரவுடி பேபியோ அல்லது அர்த்தம் தெரியாத இன்னொரு தமிழ் பாடலுக்கோ வந்து நடனமாட வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இப்படியான சங்கத்தமிழ் பாடல்களுக்கே வந்து எங்களோட பிள்ளைகளை வந்து நாங்கள் இவற்றை திருப்பி பாடக்கூடிய மாதிரியோ அல்லது இவற்றுக்கு நடன அசைவுகளை செய்யக்கூடிய மாதிரியோ வந்து நாங்கள் பயிற்றுவிக்கலாம்.
சங்கே முழங்கு
சங்கே முழங்கு சங்கே முழங்கு
எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே
தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே
சங்கே முழங்கு
சங்கே முழங்கு
இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே.
ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்றும் சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே.
காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம்.
வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளெங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம்.
பெண்குருதியாதனில் காமல்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்.
என் குருதியாரில் காவல்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்.
சங்கே முழங்கு, சங்கே முழங்கு,
சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.
எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே.
கொங்கு தமிழர்க்கு என்னல் வீழைத்தார் சங்காரணி சமென்று சங்கே முழங்கு.
சங்காரணி சமென்று சங்கே முழங்கு.
கொங்கு தமிழர்க்கு என்னல் வீழைத்தார் சங்காரணி சமென்று சங்கே முழங்கு.
சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
ஒழித்த அந்த பாவேந்தர் பாரதிதாஸ் என்ற சங்கே முழங்கு பாடலையும் பாடியிருந்தவங்க வந்து அதே தமிழோசை இசைக்குழுவினர் தான். அடிக்கிற அடியில் தாரை தாப்பிட்டு எல்லாம் கிழிந்து தொங்க வேண்டாமான்ற ரேஞ்சில் வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை கேட்கும்போதே இந்த நாடி நரம்புலாம் வந்து உங்களுக்கு ஒரு தமிழ் உணர்வு வந்து வந்திருக்கணும். சரி, அடுத்ததாக வந்து கொஞ்சம் மென்மையாக தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலும் அதே இசைக்குழு உண்ட குரல்லையும் இசையிலையும் வந்து நாங்கள் கேட்கலாம்.
ஸ்ரீராம், உலகத்துல ஏறத்தாழ 6000 மொழிகள் பேச்சு வழக்குல இருக்கான்.
ஆனா அதுல 2500 மொழிகளுக்கு தான் எழுத்து வடிவம் இருக்கான் உத்ரா. அதுலயும் இலக்கண சிறப்பு, இலக்கிய சிறப்பு இதெல்லாம் இருக்கிறது வெறும் 50 மொழிகளுக்கு மட்டும்தான்.
இதுல உயர்த்தனி செம்மொழியா இருக்கிறது சைனீஸ், கிரீக், லாட்டின், ஹீப்ரூ, அரபிக், சான்ஸ்கிரிட் மற்றும் தமிழ். இந்த 7 மொழிகள் தான்.
இதுலயும் இன்னமும் பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் இருக்கிற மொழி சீன மொழியும் நம்ம தமிழ் மொழியும் மட்டும்தான். இதுல கன்ஃபூஷியஸ் காலத்து சீனர்கள், அதாவது பழங்காலத்து சீனர்கள், இப்போ சீனாக்கு போனா இப்ப இருக்கிறவங்க பேசுற மொழி அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுற மொழி இப்ப இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஏன்னா சீன மொழியில ஒலி வடிவம், உச்சரிப்பு எல்லாமே மாறிடுச்சு.
ஆனா தொல்காப்பியர் இன்னைக்கு வந்தாலும் அவர் பேசுற தமிழ நாமளும் நாம பேசுற தமிழ அவரும் எளிதில் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தமிழ் மொழி எழுத்து வடிவத்துல தான் மாறி இருக்கே தவிர ஒலி வடிவத்திலையும் உச்சரிப்புலையும் மாறவே இல்லை.
இவ்வளவு சிறப்புள்ள நம்ம தமிழ் மொழியை எத்தனையோ புலவர்கள் வாழ்த்தி பாடியிருக்காங்க. இதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடித்தமான பாட்டு தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடிய தமிழுக்கும் அமுது என்று பேர்.
இந்த பாட்டை எத்தனையோ பாணியில கேட்டிருப்பீங்க. இப்போ இங்க தமிழோசையோட பாணியில கேட்கலாம் வாங்க.
Thank you. இது வைரத்தின் வாழ்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூசிலாந்தின் தென்தீவின் பூங்கா நகரத்திலிருந்து ஒலிக்கின்ற கலாபம் தமிழ் வானொலி நிகழ்ச்சி. இந்த வானொலி நிகழ்ச்சி ஒரு வியாபார நோக்கான வானொலி நிகழ்ச்சி கிடையாது. சரி, இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம். இப்போ ஔவையாரின் ஒரு பாடலை வந்து கேட்கலாம். ஔவையார் என்று சொல்லும்போது சங்க காலத்தில் வந்து நிறைய ஔவையார் இருந்திருக்கிறார்கள். இப்போ நாவல் பழத்தை சுட்ட பழமா சுடாத பழமா என்று முருகனால் கேட்கப்பட்ட ஔவையார் இருக்கிறார். அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் இருக்கின்றார். அதே போல் இப்போ ஔவையார் ஒன்று, ஔவையார் ரெண்டு, ஒவ்வொரு காலப்பகுதியில் நிறைய ஔவையார்கள் வாழ்ந்ததாகத்தான் நிறைய கிடைக்கின்றது. இப்போ ஔவையார்ன்ற 4 கோடி பாடலை வந்து நாங்கள் கேட்கலாம்.
இந்த பாடலோட பின்னணி பற்றி பல கதைகள் இருக்கு. அதில் சுவையான ஒன்று,
ஒரு திரைப்படத்துல நம்ம வடிவேலு 400 ரவுடி தான் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு திரிவார் இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்துல ஒரு பணக்காரர் 400 வள்ளல் தான் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சாரு. ஆனா அவர் யாருக்கும் அரை காசு கூட கொடுத்தது கிடையாது. அந்த போலி வள்ளல நம்பி போனா ஏதாவது பரிசல் கிடைக்கும்னு நம்பி போற புலவர்களையும் ஏதாவது சொல்லி மடக்கி திரும்பி அனுப்பிடுவாரு.
ஒரு நாள் அந்த போலி வள்ளல் தன்னை பத்தி ஊரே பேசணும் அப்படின்னு ஒரு தந்திரம் செய்யறாரு. 4 கோடி பாடலை எழுதுற புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் 1000 பொற்காசுகள் பரிசா அப்படின்னு வாய புலக்குறாங்க. ஆனா புலவர்களுக்குத்தானே தெரியும், 4 கோடி பாட்டு எழுதுற புலமை இங்க யாருக்கு இருக்கு? அப்படியே எழுதினாலும் ஒரு வாழ்நாள் பிடிக்காது.
அந்த சமயம் நம்ம அவ்வை பாட்டி இந்த ஊருக்கு வராங்க. இதை கேள்விப்பட்டு அந்த 4 கோடி பாடல நான் பாடுறேன்னு சொல்றாங்க.
போலி வள்ளலுக்கு உள்ளூர ஒரு கலக்கம். ஒருவேளை அந்த கிழவி பாடிச்சுன்னா, சேச்சே 4 கோடி பாடலை பாடுறதுக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும், அதையும் தான் பாத்துருவோமே அப்படின்னு நினைச்சுக்கிறார்.
குறிப்பிட்ட நாள்ல அவை கூடுது. புலவர்களும் மக்களும் ஆவலோட கூடியிருந்தாங்க.
கொஞ்சம் கூட கலங்காம அவை பாட்டி அந்த பாடலை பாடுறதுக்காக எழுந்து நிக்கிறாங்க.
அவையே ஆர்வமா பாக்குது. அவை பாடி முடிச்சிட்டாங்க.
இல்ல 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 இல்ல, இது 4 கோடி பாட்டே இல்ல அப்படின்னு அந்த போலி வள்ளல் கத்துறாரு, கதர்றாரு.
இது 4 கோடி பாடல் தானே அப்படின்னு மக்களும் புலவர்களும் சொல்ல வேற வழியே இல்லாம அந்த போலி வள்ளலும் பொற்காசுகளை கொடுத்து அன்னைக்கு திருந்தினவர் தான்.
அந்த அவையில இருந்த மக்களோட ஆர்வம் இப்ப உங்களுக்கும் வந்திருக்குல்ல, அது என்ன பாட்டுன்னு?
ஏதோ விளங்குற மாதிரி இருக்கு. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க.
நம்மை மதிக்காதவர் விட்டு வாசலை மிதிக்காமல் இருப்பது கோடி பெறும்.
அதானே, இப்போ அடுத்தத சொல்லுங்க.
கூர்ந்து இன்னொரு முறை
சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்று
நம்மை உபசரிக்காதவர் வீட்டில்
உண்ணாமல்
இருப்பது கோடி பெறும்.
என்ன சரியா?
ஆனா கிழவி ரோசக்காரியா இருக்கே.
நான் அவ்வையைத்தான் சொன்னேன்.
கோடி கொடுத்தாச்சும் நல்லவங்களோட மட்டும் நட்பு வச்சா கோடி பெறும்.
கோடி கொடுப்பிடும் குடி பிறந்தாத்தம் உடனே கூடுதலை கோடி பெறும்.
வார்த்தை மாறா நாக்கு அது கோடி பேரும் கோடி பேரும்
மிதியாமே உண்ணாமே கூடுதல் போடாமே.